வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா, பிரேசில், நமீபியா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கான பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பியுள்ளார். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் கடன் வசூல் நடவடிக்கைகள் முற்றிலும் ரிசர்வ் வங்கி விதிமுறைப்படி அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து பேசினார். தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் குறித்து தாங்கள் பேசியதாக திரு சுரானா, திரு ரங்கசாமி ஆகிய இரு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா, ட்ரினிடாட் டொபாக்கோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கான பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பியுள்ளார். தெற்குலக நாடுகள் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலின் இருபுறமும் அமைந்துள்ள நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளை வலுப்படுத்தி பிரிக்ஸ், ஆப்பிரிக்க யூனியன், இக்கோவாஸ், கேரிகாம் உள்ளிட்ட பலதரப்பு அமைப்புகளில் இந்தியாவின் ஈடுபாட்டை ஆழப்படுத்தும் நோக்கத்துடன் இப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பிரதமரின் வெளிநாட்டு பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா சென்றபோது அந்நாட்டின் மிக உயரிய ஸ்டார் ஆப் கானா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 30 இடைவெளிக்கு பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் கானாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக இப்பயணம் அமைந்தது. பயணத்தின் 2 கட்டத்தில் பிரதமர் ட்ரினிடாட் சென்றபோது அந்நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு ட்ரினிடாட் அரசால் இந்த விருது வழங்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். பயணத்தின் 3 கட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ஜென்டினா சென்று முக்கிய துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து அர்ஜென்டினா அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பயணத்தின் 4 கட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் 17 பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டார். தொடர்ந்து பிரேசிலியா நகரில் பிரேசில் அதிபரை அவர் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரேசில் நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான சதன் கிராஸ் கிராண்ட் காலர் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நமீபியா சென்றபோது அந்நாட்டு அரசின் மிக உயரிய சிவிலியன் விருதான வெல்விச்சியா மிராபிலிஸ் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை பெற்றுள்ள முதலாவது இந்திய தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வெற்றிகரமாக 5 நாடுகள் பயணத்தில் இந்தியா முக்கியமான சாதனைகளை எட்டியிருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சுதான்சு திரிவேதி புதுடெல்லியில் இன்று இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் தீவிரவாத பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியம் குறித்து பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது உலக ஒப்புதலை பிரதமர் நிறுவியிருப்பதாக கூறினார். இயற்கை ஆதாரங்கள் மற்றும் அபூர்வ கனிமங்கள் அதிகம் உள்ள நாடுகளான கானா மற்றும் நமீபியாவுடன் இந்தியா உடன்பாடுகளை எட்டியிருப்பதாகவும் திரு திரிவேதி கூறினார். பிரிக்ஸ், குவாட் ஆகிய 2 கூட்டமைப்புகளிலும் இடம்பெற்றுள்ள ஒரே நாடு இந்தியாதான் என்றும் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை புதிய அத்தியாயத்தை எட்டியிருப்பதற்கு இதுவே சான்றாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் இன்று புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் 1வது வருடாந்திர கல்வியியல் மாநாட்டை தொடக்கி வைத்தார். ஐரோப்பாவில் பல்கலைக்கழகங்கள் தோன்றுவதற்கு பலகாலம் முன்பிருந்தே இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் அறிவு கேந்திரங்களாக சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்திருப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். பழங்கால இந்தியாவின் தக்ஷசீலா, நாலந்தா, விக்ரம்சீலா போன்ற பல்கலைக்கழகங்கள் அறிவுசார் வாழ்க்கையின் ஒளிரும் மையங்களாகவே திகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். அறிவு கடலாகவே விளங்கிய இப்பல்கலைக்கழகங்களில் 1000 ஓலைச்சுவடிகள் அடங்கிய நூலகங்களும் இருந்ததாக அவர் கூறினார். மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இந்திய ஞான முறைகளின் எதிர்காலம் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சாந்தி ஸ்ரீ பண்டிட் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய பாரம்பரிய ஞானத்தை உலக அளவில் எடுத்துச் செல்லும் நோக்கத்திலான இந்த 3 மாநாட்டில் 100 ஆய்வுக் கட்டுரைகள், 17 விவாத அமர்வுகள் மற்றும் வல்லுநர் உரைகள் இடம்பெறுகின்றன. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் கடன் வசூல் நடவடிக்கைகள் நியாயமான முறையில் கருணை மற்றும் மரியாதையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை நிதி நிறுவனங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று இன்று புதுடெல்லியில் NBFC கருத்தரங்கில் பேசுகையில் கூறினார். விண்ணப்பதாரர்களின் நியாயமான தேவைகள் மற்றும் கடன் தீர்ப்பு திறன் அடிப்படையில் மட்டுமே கடன் வழங்கப்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் நிதி வசதி என்பதை நிதி சுரண்டலுக்கான சாக்காக மாற்றிவிடக் கூடாது என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். கடன் வழங்கும் நிறுவனங்கள் தீவிர விளம்பரங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் நியாயமான வட்டியில் மட்டுமே கடன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் நிர்வாக கொள்கையில் வாடிக்கையாளர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்தல் அவசியம் என்று நிதியமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @ஆர்என்யூ புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். பின்னர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து தாங்கள் ஆலோசித்து வருவதாகவும், கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். எந்த அரசு இருந்தாலும் எந்த ஆளுநர் இருந்தாலும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை சில சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் என்றும், நிர்வாகத்தில் அதை பேசி சரி செய்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிஜேபி தமக்கு ஒருபோதும் அழுத்தம் கொடுத்தது இல்லை என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறினார். பிரதமர் எப்போதும் தம்முடன் நல்ல உறவில்தான் உள்ளதாகவும், தாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோதே அவருடன் நட்புணர்வோடு பேசியது உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் தேர்தல் மூலம் தங்களை தேர்ந்தெடுத்து இருப்பதாக குறிப்பிட்ட அவர், பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து தாங்கள் வெளியேறும் சூழ்நிலை இல்லை என்றும், 2026 தேர்தல் வரை நடப்பு அரசு மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றும் என்றும் கூறினார். மாநில அந்தஸ்து குறித்து சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்கப்படும் என்றும், அனைத்து கட்சியினரும் மாநில அந்தஸ்தை வலியுறுத்த வேண்டும் என்றும் திரு ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். ரங்கசாமி சுரானா சந்திப்பு குறித்து கூடுதல் விவரங்கள்.
பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் குறித்து தாங்கள் பேசியதாக தெரிவித்தார். குடும்பத்தைப் போல நிர்வாகத்திலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் என்றும், அதை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். அமைச்சர் பதவியில் இருந்து திரு சாய் சரவணன்குமார் ராஜினாமா செய்துள்ள நிலையில் புதிய அமைச்சர் விரைவில் பதவியேற்பார் என்றும் திரு சுரானா தெரிவித்தார். கூட்டணியில் சேர வேறு கட்சிகள் முன்வந்தால் பரிசீலிக்கப்படும் என்றும், தொகுதி பங்கீடு குறித்து தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்.
இதற்கிடையே மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனிடம், முதலமைச்சருக்கும் தங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, தமக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை என்று அவர் பதிலளித்தார். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சத்துணவு பைகளை வழங்கினார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான பிரதமரின் திட்டத்தை புதுச்சேரி அரசு சிறப்பான முறையில் அமல்படுத்தி பாராட்டு பெற்றுள்ளதாக அவர் தமது உரையில் கூறினார். புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இளம் பெண்களும் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருப்பதால், இந்நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை துரிதமாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். காசநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அதிகம் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நோயாளிகளிடம் நோயின் தன்மை, சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கலந்துரையாடினார். சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிலையத்தில் ஒலிபரப்பாகும் வானொலி நாடகங்களில் பங்குபெற நடிப்புத்திறன் தேர்வு நடைபெறவுள்ளது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், திருவண்ணாமலை வட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 18 மேற்பட்டவர்கள் 295 ரூபாய்க்கும், 18 உட்பட்டவர்கள் 236 ரூபாய்க்கும் டிராயிங் அண்ட் டிஸ்போசிங் ஆபீசர் ஆகாஷ்வாணி சென்னை என்ற பெயரில் மணியார்டர் ரசீது பெற்று வந்து கோரிமேடு இந்திரா நகரில் உள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர நாளை July 11 கடைசி நாளாகும். மேற்கு திசை காற்றின் மேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை வரை ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 அதிகபட்சமாக மகாபலிபுரத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா, பிரேசில், நமீபியா உள்ளிட்ட 5 பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பியுள்ளார். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் கடன் வசூல் நடவடிக்கைகள் முற்றிலும் ரிசர்வ் வங்கி விதிமுறைப்படி அமைய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து பேசினார். தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் குறித்து தாங்கள் பேசியதாக திரு சுரானா, திரு ரங்கசாமி ஆகிய இரு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.